மிருகை பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை கவிராசன் இலக்கிய கழக தலைவர் கவிஞர் முருகபாரதி அவர்கள் ஹைகூ கவிதையின் தோற்றம், வளர்ச்சி மற்றும் சிறப்புகள் குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் கவிஞர் முருகபாரதி, புதுக்கோட்டை கவிராசன் இலக்கிய கழகத்தின் தலைவர். இன்று ஏப்ரல் 17, சர்வதேச ஹைகூ தினம். ஹைகூ என்பது கவிதையின் ஒரு வடிவம் என்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். பல அடிகளில் விரிவாக எழுதிய கவிதை பழக்கங்கள் கடந்து 3 அடிகளில், அந்த 3 அடிகளுக்குள்ளும் ஒரு கட்டமைப்போடு இருப்பது ஹைகூ. என்ன கட்டமைப்பு என்றால், முதல் அடியில் 5 சிலபிள், சிலபிள் என்பது ஆங்கிலம், தமிழில் அசை என்று புரிந்து கொள்ளலாம். முதல் அடியில் 5 அசைகள், 2வது அடியில் 7 அசைகள், 3வது அடியில் 5 அசைகள் என்று 17 அசைகளில் ஒரு ஆழமான நுட்பமான கருத்தை வாசிப்பவர்களுக்கு உணர்த்துவதுதான் ஹைகூ கவிதை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எழுத்தாளர் சுஜாதாவிடம் ஒரு முறை கேட்டார்களாம், எது ஹைகூ என்று. 3 வரி 2 காட்சி 1 வியப்பு என்று அவர் பதில் சொன்னாராம். நாம் நமக்கு புரிகின்ற விதத்தில் அது சரியா என்று தெரியவில்லை, இருந்தாலும் எளிமையாக புரிந்து கொள்ள, உன்னருகே நான் இருந்தால் என்று ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் நடிகை ரம்பா குறித்து நடிகர் பார்த்திபன் ஒரு கவிதை சொல்வார். அவர் பணியாரம் சாப்பிடும் அழகை பற்றி ஒரு கவிதை சொல்ல சொல்லி விவேக்கை கேட்டுவிட்டு அவரே அதற்கு சொல்வார், ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே, ஆச்சரியக்குறி அப்படின்னு அவரே இந்த ஹைகூவினுடைய நுட்பத்தை, இது ஒரு சரியான ஹைகூவா என்று கேட்காதீர்கள், ஆனாலும் ஒரு ஹைகூவினுடைய நுட்பத்தை 2 காட்சி 1 வியப்பு 3 அடி என்ற அந்த சுஜாதா சொன்ன இலக்கணத்திற்கு இது பொருந்தி வருகிறது. நாம் எளிமையாக புரிந்து கொள்வதற்கும், ஹைகூ என்றால் என்ன என்று நினைவில் கொள்வதற்கும் கூட இது பயன்படலாம். சற்றே ஆழமாக சிந்தித்தோம் என்று சொன்னால் இந்த ஹைகூவின் வரலாறு என்ன என்று நமக்கு புரிபடும். ஹைகூ கவிதை என்பது கீழ்த்திசை பாரம்பரியம், ஜப்பானிய நாட்டில் தோன்றிய ஒரு வடிவம். 1600களில், 16ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் இந்த ஹைகூ கவிதைகள் மலரத் தொடங்கின. 1800களில் மசோகா ஷிகி என்கிற ஜப்பான் நாட்டின் புகழ்பெற்ற கவிஞரும் எழுத்தாளருமான மசோகா ஷிகி என்பவர் ஹைகூ என்று பெயரிட்டு இதை பிரபலப்படுத்த தொடங்கினார். நம்முடைய தமிழின் பெருமையான மகாகவி பாரதியார் போல மிக குறைந்த ஆண்டுகளே வாழ்ந்தார் மசோகா ஷிகி. வெறும் 35 ஆண்டுகளே வாழ்ந்த அவர் சுமார் 20,000 பத்திகளுக்கும் மேல் கவிதைகள் எழுதி ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிந்தார். அவரை முதன்மையான ஒரு ஹைகூ மாஸ்டர் என்று இந்த உலகம் அழைக்கிறது. அவருக்கு பிறகு மாட்சுவோ பாஷோ என்பவரும் உஷிமா ஒனிட்சுரா என்பவரும் இந்த ஹைகூ கவிதையினுடைய மிகப்பெரிய மாஸ்டர்களாக மதிக்கப்படுகின்றனர். அதிலும் குறிப்பாக பாஷோ இந்த கவிதை வடிவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மதிக்கப்படுகிறார். அவர் எழுதிய 1-2 கவிதைகளை நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேனே. இந்த அழகிய கிண்ணத்தில் பூக்களை அடுக்கி வைப்போம், அரிசிதான் இல்லையே. இந்த அழகிய கிண்ணத்தில் பூக்களை அடுக்கி வைப்போம், அரிசிதான் இல்லையே என்று ஒரே நேரத்தில் நமக்கு ஒருவருடைய துயர நிலை, வறுமை நிலையையும், அதே நேரத்தில் அதை கூட பூக்களுக்கான ஒரு பயன்பாடாகவும் அழகு ததும்பக்கூடிய வடிவத்தில் கொடுக்கக்கூடிய அற்புதமான கலைப்படைப்பு தான் ஹைக்கு. அவருடைய இன்னொரு கவிதை, பழைய குளம் தவளை குதித்தது நீரில் சப்தம் என்பது. ஜப்பானிய ஹைக்கு கவிதைகள் பெரும்பாலும் ஜென் தத்துவங்களை உள்ளொட்டியே அமைந்திருக்கும். அதற்கு பிறகு இந்த கவிதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுவதும் பரவத் தொடங்கின. 19 நூற்றாண்டில் டானிஷ்காரரான ஹென்ரிக் டோஃப் என்பவர் மூலமாக இது உலகின் பல நாடுகளுக்கும், ஐரோப்பா, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் இந்த ஹைக்கு கவிதை வடிவம் பரவத் தொடங்கியது. அதன் பிறகு ஆங்கிலத்திலும், பிறகு தமிழிலுமாக எல்லா உலகெங்கும் இந்த கவிதை வடிவம் அவரவர்களுடைய மொழிகளிலேயே கூட எழுதப்படத் தொடங்கின. ஆங்கிலத்தில் முதன் முதல் ஹைக்கு கவிதை ஆர்ஹெச் பிளித் என்பவரால் 1958 எழுதப்பட்டு வெளிவந்தது. 2000 முதல் உலகம் முழுவதும் பிரபலமாக தொடங்கிய ஹைக்கு கவிதைக்கு பல்வேறு விதமான அங்கீகாரங்கள் கிடைத்தன. குறிப்பாக ஹைக்கு கவிதைக்கென்று ஒரு சர்வதேச தினம் கொண்டாட வேண்டும் என்பது குறித்து 2007 அமெரிக்காவின் சாரி கிராண்ட்ஸ்டாஃப் என்கிற ஒரு நூலகர் இந்த உலக சர்வதேச ஹைக்கு தினத்தை 17 கொண்டாடலாம் என்று தொடங்கி வைத்தார். அவருடைய முயற்சி பிற்காலத்தில், அதாவது 2012 அமெரிக்காவில் ஹைக்கு அறக்கட்டளை, ஹைக்கு ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு இதை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய திட்டமாக தற்பொழுது உலகம் முழுவதும் அது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதெல்லாம் சரி, தமிழுக்கு எப்போது இந்த ஹைக்கு வந்தது என்று நீங்கள் சிந்திக்கலாம். 16/10/1916 தேதியிட்ட சுதேசமித்ரன் பத்திரிகையில் ஜப்பானிய கவிதை என்னும் தலைப்பில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் 2 அளவில் ஒரு சிறு கட்டுரையினை எழுதியுள்ளார். அதில்தான் முதன் முதலில் இந்த ஜப்பானிய ஹைக்கு பற்றிய தமிழில் வெளிவந்த குறிப்பு இருக்கிறது. இப்பொழுது 100 மேலாகிவிட்டது. அந்த 1916 மகாகவி பாரதியார் எழுதிய அந்த கட்டுரையில் அவர் மேற்குலகம், அதாவது இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற தேசங்களில் உள்ள ஆங்கில கவிதையை காட்டிலும் ஜப்பானிய கவிதை சிறந்தது என்று குறிப்பிடுகிறார். காரணம், அந்த இங்கிலாந்து அல்லது அமெரிக்காவில் புழங்கக்கூடிய ஆங்கில கவிதைகளில் வீண் சேர்க்கையாக சொற்கள் இருக்குமாம், ஆனால் ஜப்பானில் அப்படி இல்லை. வேண்டாத சொல் ஒன்று கூட சேர்ப்பது கிடையாது என்று மகாகவி பாரதியார் குறிப்பிடுகிறார். அதற்கு முக்கியமான காரணம் இந்த ஜப்பானிய ஹைக்கு. ஒரு 3 வரிகளுக்குள் ஒரு காட்சியை ஒருவனை எப்படி உணரச் செய்வது என்று நாம் யோசிக்க வேண்டும். அதனால்தான் கவிதை என்பது சொல்லுவது, ஹைக்கு என்பது உணரச் செய்வது என்பார் தமிழ்நாடு. அந்த காட்சிப்படுத்துதல் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு உணர வைக்க வேண்டும். அப்படி பல்வேறு விதமான கவிதைகள் தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கிறது. இன்றளவில் சுமார் 500 நூல்கள் ஹைக்கு கவிதைகளாக மட்டுமே தமிழில் வெளிவந்துள்ளன. சொல்லப்போனால் வேறு எந்த மொழிகளையும் விட தமிழில்தான் அதிகமான ஹைக்கு கவிதை நூல்கள் வெளிவந்துள்ளன என்றே நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஹைக்கு கவிதைகளை நேரடியாக மொழிபெயர்ப்பு இல்லாமல் தமிழில் எழுதத் தொடங்கியவர் 1970 தொடக்கத்தில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள்தான். அதற்கு முன்பே 1966 ஜனவரியில் எழுத்தாளர் சுஜாதா மொழிபெயர்த்த சில ஹைக்கு கவிதைகளை கணையாழி இதழில் எழுதி வெளியிட்டிருந்தார். பிறகு 1966 அக்டோபர் மாதத்தில் நடை என்னும் இதழில் கவிஞர் சி மணி என்கிற பழனிச்சாமி சில ஜப்பானிய ஹைக்கு கவிதைகளை மொழிபெயர்த்து தமிழில் வெளியிட்டார். இப்படி மொழிபெயர்ப்பு ஹைக்கு கவிதைகளை தாண்டி நேரடியாக தமிழிலேயே சிந்தித்து தமிழில் சுயமாக எழுதப்பட்ட கவிதைகளை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் தொடங்கி வைத்தார். அவர் எழுதிய பல கவிதைகள் 1974 பால் வீதி எனும் நூலில் சிந்தர் எனும் தலைப்பில் வெளியானது. தொடர்ந்து பலரும் கவிதைகளை எழுதி வரும் நிலையில் 2016 முதன் முதலில் ஹைக்கூ பற்றிய பாரதியாரின் குறிப்பு வெளியாகி 100 கடந்திருந்ததால் ஹைக்கூ 100 என்று 2016 தெரிவித்து பல்வேறு இதழ்களும் தமிழ் அமைப்புகளும் அதை கொண்டாடின. அதில் முக்கிய பங்களித்தவர் அவ்வளவு ஏன், இப்பொழுது நான் சொல்கின்ற பல தகவல்களுக்கு கூட பெரும் பங்களித்திருப்பவர் நம்முடைய புதுக்கோட்டையைச் சேர்ந்த கவிஞர் மு. முருகேஷ் அவர்கள். ஹைக்கூ தளத்தில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கி வரக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அவர். சாதாரணமாக கொண்டாடுவதோடு நிறுத்திவிடாமல் இந்த ஹைக்கூ 100 ஏழை தாசன் என்று புதுக்கோட்டையிலிருந்து வெளிவரும் ஒரு அற்புதமான சிற்றிதழில் சிறந்த ஒரு 100 ஹைக்கூ கவிதைகளை அவர் தொகுத்து அளித்திருந்தார். அதிலிருந்து சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொல்கிறார், இரவெல்லாம் உன் நினைவுகள் கொசுக்கள் என்று. கவிஞர் அமுத பாரதியின் கவிதை, மீன் பிடிக்க போனான் திரும்புகையில் அவன் படகில் அவன். கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கவிதைகளாகத்தான் ஹைக்கூ கவிதைகள் இருக்கும், அதற்கு விளக்கம் சொல்வது சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன். கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ள முயற்சி செய்யலாம். கவிஞர் அறிவுமதி எழுதியிருக்கிறார், நடு பகல் சுடு மணல் பாவம் என் சுவடுகள் என்று. பயம் ஊர்ந்து கொண்டே இருக்கிறது, இது பாம்பு போன தடம் என்பது ஈரோடு தமிழன்பனின் ஒரு அற்புதமான ஹைக்கூ கவிதை. பூக்களுக்கு குளிர் போர்வையாய் விரிகிறது வண்ணத்து பூச்சி என்பது சே. காமராசன் எழுதிய ஒரு ஹைக்கூ. நம்முடைய புதுக்கோட்டை கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள் எழுதிய மேடைதோறும் மிகவும் பிரபலமாக சொல்லப்படுகிற ஒரு ஹைக்கூ கவிதை, விழிகளில் ஊதி தூசி எடுத்தாய் தூசி வெளியேற உள்ளே நீ என்கிற காதல் கவிதை. ஹைக்கூ கவிதையின் மூலமாக காதலை, மன ஓட்டத்தை, சமுதாய சிந்தனையை என்று எதையும் சுலபமாக சொல்லிவிட முடியும். அதுதான் அதனுடைய சிறப்பே. ஹைக்கூ கவிதை குறித்து தனி ஆய்வு நூலே எழுதிய நெல்லை சு. முத்து அவர்கள், பாதுகாப்பு வளையத்தில் ஆதரவு இல்லை அகதிகள் முகாமில் என்று தன்னுடைய ஹைக்கூவையும் நமக்கு காட்டுகிறார். இதே போல ஏராளமான கவிஞர்கள் விதவிதமாக ஹைக்கூ கவிதைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். தொடர் மழை பள்ளி விடுமுறை பசியுடன் மாணவன் என்பது மயிலாடுதுறை இளைய பாரதியின் ஏக்கம் நிறைந்த கவிதை. ஆலந்தூர் கோ. மோகனரங்கன் கொஞ்சம் கவித்துவமாக, காற்றே மெல்ல வீசு கவிதையும் நானும் தனியாக இருக்கிறோம் என்று கவிதையோடு அவருடைய உறவை கவனமாக நமக்கு காட்சிப்படுத்துகிறார். உள்ளமிழ்ந்து அடியாளத்திற்கு செல்லும் மீன்கள் குளத்தின் மீது பருந்தின் நிழல் என்பது மு. முருகேஷ் அவர்கள் எழுதிய ஹைக்கூ கவிதை. இன்றும் கூட ஹைக்கூ கவிதையின் பிரிவுகளாக சென்ட்ரியூ, லிமரைக்கூ, லிமரைக்கூ சென்ட்ரியூ என்று பல வடிவங்களில் இந்த ஹைக்கூ கவிதையின் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழ் கவிஞர்களும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். சிற்சில கவிதைகள் ஹைக்கூ கவிதைகளினுடைய இலக்கணத்திலிருந்து தடம் புரண்டு வெறும் வசனங்களாக வார்த்தைகளாக நின்றுவிட்ட போதிலும் எல்லோருக்கும் இணக்கமாக, படிப்பதற்கு சுருக்கமாக, வடிப்பதற்கு கொஞ்சம் ஆழ்ந்து நுட்பமாக இருக்கக்கூடிய இந்த கவிதை வகை அதனுடைய புகழில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த ஹைக்கூ தினத்தை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பது கூட கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை கொஞ்சமே கொஞ்சமேனும் நாம் ஜப்பானிய மொழியையும் அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தையும் பற்றி அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த ஹைக்கூக்களினுடைய உண்மையான அந்த பண்பாட்டையும் அதனுடைய தத்துவத்தையும் ஆழத்தையும் புரிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும் என்றே நினைக்கிறேன். எப்பொழுதுமே இன்னொரு மொழி கூடுதலாக கற்றுக்கொள்வது கூட நமக்கு ஒரு நல்வாய்ப்பு தான் என்பதை நேயர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஹைக்கூ கவிதை இன்னும் தொடர்ந்து உலகெங்கும் பரவட்டும். எழுத்தாளர் சுஜாதாவினுடைய எது ஹைக்கூ என்ற கேள்விக்கான பதிலில் தொடங்கினேன், அதனால் அதை சொல்லியே நிறைவு செய்கிறேன். ஹைக்கூ வளருமா என்று அவரிடம் கேட்டபொழுது சுஜாதா சொன்னாராம், வளராது, 3 அடிதானே அளவு, வளர்ந்து விட்டால் அது ஹைக்கூவே ஆகாதே என்று சொன்னாராம். ஆனால் ஹைக்கூ கவிதையினுடைய 3 அடி என்ற எண்ணிக்கை வளராது. 1.25 அடியில் உலகத்தையே அளந்த திருக்குறள் போல் 3 அடியில் இந்த உலகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஹைக்கூ கவிதை இன்னும் வாழட்டும். ஹைக்கூ கவிதைகளும் கவிஞர்களும் பெருகட்டும். நல்ல கருத்துக்களை மக்கள் மனதில் விதைக்கட்டும். நீங்களும் நானும் அதை படித்தும் கேட்டும் இன்புறுவோம், பயன்பெறுவோம். அனைவருக்கும் சர்வதேச ஹைக்கூ தின வாழ்த்துக்கள். இதுவரை கேட்டு ரசித்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை புதுக்கோட்டை கவிராசன் இலக்கிய கழக தலைவர் கவிஞர் முருகபாரதி அவர்கள் ஹைக்கூ கவிதை தோற்றம், வளர்ச்சி மற்றும் சிறப்புகள் குறித்து உரையாற்றினார். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.